الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما اللهم يسر اللهم يسر கண்ணியத்திற்கும் மதிப்பிற்குரிய மார்க்க அறிஞர்களே, சமுதாய பெருமக்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிகழ்ச்சியை ஏற்றுக்கொள்வானாக. இதில் பேசப்பட்ட ஒவ்வொரு நல்ல கருத்தையும் மனதில் பதிய வைத்து அதன்படி செயல்படுவதற்கும் அதை பிற மக்களுக்கு அழகிய முறையில் எடுத்துச் சொல்வதற்கும் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. ஆமீன். சத்தியத்திற்கு துணை போகக்கூடியவர்களாக, அசத்தியத்தை எதிர்க்கக்கூடியவர்களாக, அல்லாஹுவின் மார்க்கத்தை, நீதத்தை, நேர்மையை, உண்மையை நிலைநாட்டக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்தில் முஸ்லிம் சமுதாயமாகிய நாம் பலவிதமான சோதனைகளை, இன்னல்களை, சிரமங்களை எல்லா நாடுகளிலும் சந்தித்து வருகிறோம். எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதவர்களைப் போல, கல்வி இருந்தும் செல்வம் இருந்தும் நாட்டின் சுதந்திரத்திற்காக உயிர் பொருள் அனைத்தையும் தியாகம் செய்திருந்தும் கூட இந்த நாட்டிலே, இந்த சமூகத்திலே அநீதி இழைக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து வருகிறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் முஸ்லிம்களாகிய நாம் முதலாவதாக மார்க்க கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். குர்ஆன் என்ன வழிகாட்டுகிறது? நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன வழிகாட்டுகிறார்கள்? ஏனென்றால் குர்ஆனை விட அழகிய தீர்வை, அழகிய வழிகாட்டலை வேறு எதுவும் யாரும் நமக்கு கொடுக்க முடியாது. எல்லா பிரச்சனைகளுக்குமான தெளிவான விளக்கத்தை கொடுப்பதற்குத்தான் அல்லாஹு தஆலா வேதத்தை இறக்கினான். இது நமது நம்பிக்கை மட்டுமல்ல, குர்ஆனை யார் எடுத்து படிப்பார்களோ அவர்கள் உணர்வார்கள். குர்ஆனை திறக்கும் போது மனதையும் திறந்து வைத்துக் கொண்டு படிப்பவர்கள் கண்டிப்பாக அந்த குர்ஆனை வேதமாகவும், அந்த குர்ஆன் இறக்கப்பட்ட நபரை தூதராகவும் ஏற்றுத்தான் ஆவார். மக்கள் அதை படிக்காமல் தங்கள் உள்ளங்களை பூட்டி வைத்திருக்கிறார்கள். அஃபலா யதத்தபரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா? ஏன் இவர்கள் இந்த குர்ஆனை ஆழ்ந்து ஆராய்ந்து சிந்திக்க வேண்டாமா? அவர்களது உள்ளங்களில் பூட்டுகளா போடப்பட்டிருக்கின்றன? சிலர் வேதத்தை திறந்தாலே, அல்லது வேதத்தை செவியுற்றாலே, அல்லது வேதத்தை படித்தாலே அவர்களை தண்டியுங்கள் என்று சொல்லும் போது, உலகத்திலே ஒரு வேதம் இருக்கிறது என்றால் இந்த வேதத்தை திறங்கள், படியுங்கள், சிந்தியுங்கள், இதில் முரண்பாடு இருந்தால் நிரூபியுங்கள் என்று சவால் விடக்கூடியது இந்த குர்ஆன். அல்லாஹ் கேட்கிறான், قل لو كان من عند غير الله لوجدوا فيه اختلافا كثيرا افلا يتدبرون القران. ஏன் இந்த குர்ஆனை இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா, ஆராய மாட்டார்களா, படிக்க மாட்டார்களா, புரிய மாட்டார்களா? இது அல்லாஹ் அல்லாத வேறு ஒரு இறைவனிடமிருந்து இறக்கப்பட்டிருக்குமே ஆனால் இதில் அநேக முரண்பாடுகளை கண்டிப்பாக அவர்கள் கண்டிருப்பார்கள். ஆகவே சகோதரர்களே, நம்முடைய மார்க்க அறிஞர்களின் வழிகாட்டுதலை நாம் கண்டிப்பாக முன்வைக்க வேண்டும்.
இன்று சிலர் அரசியலில் பின்தங்கி இருப்பதால் அல்லது கல்வியில் பின்தங்கி இருப்பதால் அல்லது மைனாரிட்டி என்று காரணம் கூறி இப்படியாக பல காரணங்களை விளக்குவார்கள். குழப்பங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு, சோதனைகளுக்கு. அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் எப்போது அல்லாஹ்வின் மார்க்கத்தை மீறுகிறானோ, அல்லாஹ்வின் மார்க்கத்தை புறக்கணிக்கிறானோ, அல்லாஹ்வுடைய தீனில் விளையாடுகிறானோ, கண்டிப்பாக அந்த மூமினுக்கு, அந்த முஸ்லிமுக்கு, அந்த மூமின் முஸ்லிம் இருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு அல்லாஹ்வுடைய சோதனை நிச்சயம். அல்லாஹ் அவர்களை தன் பக்கம் திருப்புவதற்காக, மார்க்கத்தின் பக்கம் திருப்புவதற்காக சோதித்தே தீருவான். இந்த சோதனையிலும் நமக்கு ஒரு நன்மை இருக்கும், நாம் நம்முடைய மார்க்கத்தின் பக்கம் திரும்புவதற்காக. அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாம் ஈமான் என்றால் அதனுடைய அடிப்படையே ஏகத்துவ கொள்கை, ஓர் இறையை மட்டும் வணங்குதல், படைத்த இறைவனை மட்டும் வணங்குதல், பிரபஞ்சங்களை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த பரிசுத்தமான கடவுள் ஒருவனை மட்டும், அவனுக்கு இணை கற்பிக்காமல் அவனுடைய வணக்க வழிபாடுகளை, அவனுக்கு தகுதியான தன்மைகளை அவன் அல்லாத யாருக்கும் செய்யாமல் வணங்குதல், நம்பிக்கை கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், இதுதான் இஸ்லாம் சகோதரர்களே, இதுதான் ஈமான். ஈமான் என்பது வேறு, இணை வைத்தல் என்பது வேறு, இஸ்லாம் என்பது வேறு, இறை நிராகரிப்பு என்பது வேறு. அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தின் அடிப்படை ஓர் இறையை வணங்குவது. எவ்வளவு அழகாக அல்லாஹ் நமக்கு அதை சொல்கிறான். நமக்கு மட்டுமல்ல, உலக மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன்னாஸ் உஅபுது ரப்பகுமுல்லதீ கலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும். மக்களே, மக்களே என்று அழைக்கிறான். ஒரு நாட்டு மக்களை அல்ல, ஒரு சமூகத்தை அல்ல, யா அய்யுஹன்னாஸ், உலக மக்களே, உங்களுடைய கடவுளை வணங்குங்கள். உங்களுடைய கடவுள் யார் தெரியுமா? நீங்கள் கற்பனை செய்து கொண்டவர்கள் அல்ல. யா அய்யுஹன்னாஸ் உஅபுது ரப்பக்கும் அல்லதீ கலகக்கும், உங்களை படைத்த கடவுளை. உன்னுடைய மனசாட்சி யாரை சொல்கிறதோ, என்னை படைத்தவன் என்று, அந்த கடவுளை, உங்களை மட்டுமல்ல, வல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுடைய தாய் தந்தையை, உங்களுடைய முன்னோர்களை, உங்களுடைய பாட்டன் பூட்டன் முப்பாட்டன்களை, மனித சமுதாயத்தை படைத்த கடவுளை வணங்குங்கள். லஅல்லக்கும் தத்தகூன், அப்போதுதான் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக, பரிசுத்தவான்களாக, பக்திமான்களாக நீங்கள் ஆக முடியும். படைத்த இறைவனை ஒரே அந்த மன தூய்மையோடு, கலப்பற்ற முறையில் வணங்கும் போதுதான் உண்மையான பரிசுத்தம், உண்மையான பயபக்தி, அந்த உண்மையான மன தூய்மை மனிதனுக்குள் ஏற்பட முடியும். யார் அந்த இறைவனோடு இணை கற்பிக்கிறார்களோ, அவனுடைய படைப்புகளை சமமாக்கி விடுகின்றார்களோ, அந்த ஏக இறைவனுக்கு, அந்த ஏக இறைவனுக்கு செய்யப்படக்கூடிய வணக்க வழிபாடுகளை அவன் அல்லாதவர்களுக்கு செய்து விடுகின்றார்களோ, அன்பு சகோதரர்களே, எப்போது அவர்கள் இறைவனுக்கு மோசடி செய்தார்களோ, படைத்த இறைவனுக்கு துரோகம் செய்தார்களோ, அவனுக்கு நன்றி கெட்டவர்களாக இருந்தார்களோ, அவனுக்கே மாறு செய்தார்களோ, கண்டிப்பாக அவர்கள் தங்களுக்கும் தங்களது சமுதாயத்திற்கும் கெடுதி செய்வார்கள். அவர்கள் உண்மையான ஆன்ம பரிசுத்தத்தை அடைய முடியாது. பல இடங்களில் நீங்கள் பத்திரிகைகளிலே பார்க்கலாம், தொடர்ந்து படிக்கலாம். அவற்றையெல்லாம் இங்கே நாம் சொல்லிக்கொண்டு செல்வதற்கு நேரம் இல்லை, என்னை விட அதிகமாக உங்களுக்கு தெரியும். ஏன் அந்த குழப்பம், ஏன் அப்பேற்பட்ட அசிங்கங்கள் அந்த இறை வழிபாட்டு தலங்களிலே நடக்கின்றன? சமூக கொடுமைகள், மனித சமூகம் அங்கீகரிக்காத அவலங்கள் இறை வழிபாடுகள் நடக்கக்கூடிய இடங்களில் நடக்கின்றன. காரணம் என்ன? அங்கே இறை வழிபாடு நடப்பதில்லை, அங்கே நடப்பது இணை வழிபாடு. அதன் காரணமாகத்தான் அவர்கள் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், ஆன்மீகம் என்று பெயரால். சகோதரர்களே, இந்த பரிசுத்தமான இறை வணக்கத்தை பரிசுத்தமான முறையிலே செய்ய வேண்டும் என்பது நமக்கு அல்லாஹ் கொடுத்த கட்டளை. وما امروا الا ليعبدوا الله مخلصين له الدين وما امروا الا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاه ويؤتوا الزكاه
நம்முடைய சமுதாயத்தின் நிலையை பாருங்கள். வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நம்பிக்கை கொண்ட இந்த சமுதாயமா இன்று அல்லாஹ் அல்லாத ஒருவரை வணங்கிக் கொண்டிருக்கிறது? பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லி உண்மையான ஏக இறைவனின் பக்கம் அழைக்க வேண்டிய இந்த சமுதாயம் அந்த ரப்பை, அந்த இறைவனை, அந்த இரட்சகனை, அந்த பரிபாலிக்கக்கூடிய உண்மையான அந்த இறைவனை வணங்குவதை விட்டுவிட்டு இன்று தர்காக்கள் என்ற பெயரிலே மகான்கள் அடங்கி இருக்கக்கூடிய கபர்கள், மஷ்ஹதுகள் என்ற பெயரிலே இன்னொரு இறை வழிபாட்டு தலங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுடைய மார்க்கத்தில், அல்லாஹுடைய மார்க்கத்தில் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்ட இந்த மார்க்கத்திலே அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு வணக்க வழிபாடு செய்யப்படுமேயானால் அல்லாஹ் எவ்வளவு கோபப்படுவான் யோசித்து பாருங்கள். பாவங்கள், பல வகையான பாவங்கள் இருக்கின்றன, குற்றங்கள், பல வகையான குற்றங்கள் இருக்கின்றன. அதிலே இந்த இணை வைத்தல் என்ற பாவம், இணை கற்பித்தல் என்ற அந்த குற்றம் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய, செய்யப்பட வேண்டிய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் அல்லாத ஒரு மனிதனுக்கு, அல்லாஹ் அல்லாத ஒரு படைப்புக்கு, படைக்கப்பட்ட ஒரு படைப்புக்கு, யாருடைய வாழ்வும் யாருடைய மரணமும் அந்த படைப்பின் கையில் இல்லையோ அந்த அற்பமான படைப்புக்கு செய்யப்படுவது அல்லாஹ்விடத்திலே பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவம், குற்றங்களிலேயே மிகப்பெரிய குற்றம் என்று பலருக்கு புரிவதில்லை. பொய் பேசுவதை, புறம் பேசுவதை, மது அருந்துவதை, இன்னும் எத்தனையோ பல பாவங்களை பாவமாகவும் அருவறுப்பாகவும் குற்றமாகவும் பார்க்கிறார்கள், பார்க்கப்பட வேண்டும். ஒரு முஸ்லிமிடத்திலே மது குடி என்றால் மதுவா ஹராம், தடுக்கப்பட்டதே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் விளங்கி வைத்திருக்கிறான். பண்டியின் இறைச்சியை சாப்பிடுவாயா என்று கேட்டால் ஒருபோதும் அதை நான் சாப்பிட மாட்டேன், அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது என்று சொல்வான். ஆனால் சர்வசாதாரணமாக தர்காக்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடிய, தர்காக்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடிய இணை வழிபாட்டு தலங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய, அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த இறை நேசர்களிடத்திலே நம்பிக்கை வைப்பான். இங்கே வந்ததால் என்னுடைய காரியம் நிறைவேறியது, இங்கே வந்ததால் எனக்கு மன அமைதி கிடைத்தது, இவரிடத்தில் சொன்னதால் என்னுடைய தேவைகள் நிறைவேறியது என்றெல்லாம் நம்புகிறானே, அந்த அடக்க ஸ்தலத்தை சுற்றி வருகிறானே, அங்கே நேர்ச்சி செய்கிறானே, அங்கே இரவிலே தங்கி தனக்கு கனவிலே அவுளியா வந்து ஆபரேஷன் செய்வார், நோயை குணப்படுத்துவார், பிள்ளையை தருவார் என்றெல்லாம் நம்புகிறார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் இத்தகைய ஒரு மௌட்டீக கொள்கையா, இத்தகைய ஒரு மூடத்தனமான நம்பிக்கையா? உலகத்தில் மௌட்டீகத்தில், மூடத்தனத்தில், அறியாமையில், வழிகேட்டில் இருந்த உலக மக்களை எல்லாம் நேர்வழியின் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்காக இறக்கப்பட்ட இந்த குர்ஆன் கொடுக்கப்பட்ட சமுதாயம் உலக மக்களை வழிகேடுகள், மௌட்டிகம், மூடத்தனம் என்ற அத்தனை அறியாமையிலிருந்து அவர்களை வெளியேற்றி கொண்டு வருவதற்காக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய இந்த காலத்து முஸ்லிம்கள் எத்தகைய அறியாமையிலே, மௌட்டிகத்தில் இருக்கிறார்கள். குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனத்தை பாருங்கள், லித்துஹ்ரிஜஹும் மினல் ளுமாத் இலன் நூர். நபியே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன? மக்களை இருள்களிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வர வேண்டும், மூட நம்பிக்கைகளை, மௌட்டீக நம்பிக்கைகளை அறியாமையை அல்லாஹு தஆலா இருளுக்கு ஒப்பாக்கி சொல்கிறான். இஸ்லாம் என்ற அந்த தூய கொள்கையை ஒலிக்கி பிரகாசத்திற்கு அல்லாஹ் ஒப்பாக்கி சொல்கிறான். இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு யுக்ரிஜுஹும் மினஸ்ஸுலுமாதி இலன்னூர். அல்லாஹ் அவனை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நேசனாக இருக்கிறான். இந்த குர்ஆனின் மூலமாக அவர்களை அறியாமையிலிருந்து, அறியாமை என்ற இருள்களிலிருந்து வெளியேற்றி நேர்வழியின் பக்கம் கொண்டு வருகிறான். அன்பு சகோதரர்களே, இக்லாஸுல் இபாதா, வணக்க வழிபாடுகளை, வணக்க வழிபாடுகளை கலப்பற்ற முறையில் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்வது. அல்லாஹ் என்றால் இங்கு மற்ற மார்க்க சகோதரர்கள் இருந்தார்களே, ஆனால் தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். இது ஏதோ பாய்கள் பள்ளிவாசலிலே வைத்து கும்பிடக்கூடிய ஒரு கடவுள் என்பதாக. அல்லாஹ் என்பவன் யார்? இன்ன ரப்பக்கும் அல்லாஹு அல்லதி கலக ஸமாவாதி வலர்ல ஃபீ சித்தத்தி அய்யாமின் ثم استوى على العرش ذلكم الله ربكم فاعبدوه. அல்லாஹ் என்பவன் யார்? அவன் சொல்கிறான் தன்னை பற்றி. அல்லாஹ் என்பவன் வேறு யாரும் அல்ல, இந்த வானங்களை படைத்தானே, பூமியை படைத்தானே, இந்த வானங்களுக்கு மேலுள்ள மிகப்பெரிய அரிசி என்ற கட்டிலே உயர்ந்திருக்கிறானே, அவன்தான் அல்லாஹ், உங்களது கடவுள் தான் அல்லாஹ், அந்த கடவுளை வணங்குங்கள். ஜாலிக்கும் அல்லாஹு ரப்புக்கும் ஃபஅபுதுஹு. கடவுளை வணங்க சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். கடவுள் சொல்கிறான் இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வாஅகிமிஸ் ஸலாத லிஸிக்ரி. இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன். நான் தான் இறைவன். கடவுள் தன்னை பற்றி டிக்ளேர் பண்ணுகிறார். உலகத்திலே எந்த ஒரு வேதத்திலாவது உங்களால் நிரூபிக்க முடியுமா? கடவுள் பேசினார் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் பேசுகிறான், கடவுள் பேசுகிறான். நான் கடவுள், நான் வானத்தை படைத்தேன், நான் பூமியை படைத்தேன், நான் உன்னை படைத்தேன், உனது தந்தையை படைத்தேன், நீ சாப்பிடக்கூடிய உணவை நான் கொடுக்கிறேன். நீ சொல் பார்க்கலாம், நிரூபித்து காட்டு பார்க்கலாம், உனக்கு கொடுக்கக்கூடிய உணவை, நீ சாப்பிடக்கூடிய உணவை நான் அல்லாத ஒருத்தர் உனக்கு கொடுத்தார் என்று. நீ குடிக்கக்கூடிய உணவை அஃபரைதுல் மா அல்லதி தஷ்ரபூன் அஅன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்லி அம் நஹ்னுல் முன்ஸிலூன். மனிதனே, நீ நன்றி கெட்டவனாக இருக்கிறாயே, நீ குடிக்கக்கூடிய தண்ணீரை சிந்தித்து பார்த்தாயா? இந்த தண்ணீரை உனக்கு கொடுத்தவன் யார்? இந்த தண்ணீரை வானத்திலிருந்து மேகத்திலிருந்து உனக்கு இறக்கியவன் யார்? நாம் நாடி இருந்தால் அதை ஒரு உப்பு நீராக, உப்பு நீராக மாற்றியிருப்போம். நீங்கள் நன்றி கெட்டுத்தனமாக நடக்கிறீர்களே. சகோதரர்களே, நாம் ஆதாரத்தோடு பேசலாம். நம்மிடத்தில் படைத்தவன் இறைவன் இறக்கிய ஆதாரம் இருக்கிறது. அந்த ரப்பு என்ன சொல்கிறான்? என்னை வணங்குங்கள் என்று சொல்கிறான். இன்று முஸ்லிம்களிலே பலருக்கு அலர்ஜியாக இருக்கிறது. மற்றவர்களை பற்றி சொல்லவில்லை. லக்கும் தீனுக்கும் வலியதீன், அவர்களுக்கு எடுத்துச் சொல்வோம், வாருங்கள் என்று அழைப்போம். அழைக்காமல் இருக்க மாட்டோம். அழைப்பு பணியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் அழைத்துக் கொண்டே இருங்கள். அழைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அழகிய நிர்பந்தம் கிடையாது. லா இக்ராஹ ஃபித்தீன். இந்த மார்க்கத்திலே பிறரை மதம் மாற்றம் கட்டாயமாக செய்வது என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. நமக்கு அந்த சட்டமே தேவையில்லை. வலுக்கட்டாய மதம் மாற்றம் என்ற சட்டம் நமக்கு பொருந்தாது. நாம் அப்படி செய்ய மாட்டோம், செய்யக்கூடாது என்று நமக்கு நம்முடைய இறைவன் சொல்லி தருகிறான். லா இக்ராஹ ஃபித்தீன். உன்னுடைய மார்க்கத்தில் யாரையும் நீ திணிக்காதே, கட்டாயப்படுத்தாதே. ஆனால் அதே நேரத்திலே என்னோடு பிறந்த வளர்ந்த படித்த என் சமூக சகோதரன் நாளை நரகத்திற்கு செல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவன் அறியாமை சங்கடிகளிலே சிக்கி சிரமப்படுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியாது. அழகிய முறையில் அவனுக்கு நான் எடுத்து சொல்லிக் கொண்டே இருப்பேன். ஒன்று, எனக்கு மரணம் வர வேண்டும், அல்லது அவனுக்கு மரணம் வர வேண்டும், அல்லது இஸ்லாம் என்ற மார்க்கத்தில் அவன் இணைந்து இறைவனின் அருளை பெற வேண்டும். அதுவரை இந்த தாவா பணியை எந்த முஸ்லிமும் நிறுத்தக்கூடாது, நிறுத்த முடியாது. அவன் நிறுத்தினால் குற்றவாளி. குல் ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹ் அலா பஸீரத்தின் அன வமன் தபஅனி. நபியை பின்பற்றக்கூடியவர்கள் என்றால் மௌலூது ஓதுவதிலே இல்லை அன்பானவர்களே, கட்டம் பாத்திஹா ஓதுவதிலே இல்லை, தர்காக்களை சுற்றுவதிலே இல்லை, சடங்கு சம்பிரதாயங்களை செய்வதிலே இல்லை, ஷபே பிராத் என்ற பெயரிலே மௌட்டிகா அமல்களை செய்வதிலே இல்லை. நபியை பின்பற்றுகிறீர்கள் என்றால் அந்த நபி எப்படி உலக மக்களை எல்லாம் நேர்வழியின் பக்கம் அழைத்தார்களோ அதன்படி அழைப்பவர் தான் நபியை பின்பற்றியவர். குல் யா அய்யுஹன்னாஸ் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஅன் அல்லதி மக்களே, உலக மக்களே, யாருக்கெல்லாம் வானம் பூமியின் ஆட்சி சொந்தமாக இருக்கிறது என்று நம்புகிறீர்களோ அந்த இறைவன் என்னை உங்களுக்காக உங்கள் தூதராக அனுப்பியிருக்கிறான் என்று குர்ஆனையும் இந்த நபியையும் உலக மக்களுக்கு எடுத்துச் சொல்லி அந்த குர்ஆனும் நபியும் எந்த அல்லாஹுவின் பக்கம் இறைவனின் பக்கம் அழைத்தார்களோ அந்த இறைவனின் பக்கம் அழைத்துக் கொண்டு தானும் வணங்கிக் கொண்டு அந்த இறைவனை வணங்குவதின் பக்கம் சதா அழைத்துக் கொண்டிருப்பவன் தான் முஸ்லிம் முஃமின். வெறும் தொழுபவன் அல்ல, தானும் தொழுவான், தொழுகையின் பக்கம் மக்களை அழைப்பான். ரப்பி அல்லாஹ் தன் என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்லுவான். என்னுடைய உங்கள் உன்னுடைய ரப்பி வரப்புக்கும் அல்லாஹ் என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் அல்லாஹ் என்று கூறி மக்களை அல்லாஹுவின் பக்கம் அழைக்கக்கூடியவன் தான் முஃமின். அன்பு சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே இந்த தர்கா வணக்கங்கள், கபர் வணக்கங்கள் எப்படி வந்தன? இன்று மஸ்ஜிதுகள் பாழாகிக் கொண்டிருக்கின்றன. வியாழக்கிழமை வந்துவிட்டால் இன்று முஸ்லிம் சமுதாயத்திலே பலர் அந்த தர்காக்கள் என்ற அந்த சடங்குகள் நடக்கின்ற, இணை கற்பிப்புகள் நடக்கின்ற அந்த ஸ்தலங்களுக்கு சென்று அவர்கள் எப்படி அங்கே மோகம் கொண்டவர்களாக, நம்பிக்கை கொண்டவர்களாக அங்கே வழிபாடு செய்கிறார்கள் பாருங்கள். அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் இருக்கிறது, நமக்கு தவறு தப்பு குற்றம் பாவம் இவற்றை மட்டும் தடுக்கவில்லை, இவற்றுக்கு எதுவெல்லாம் வழியாக இருக்கிறது, பாவத்திற்கு, குற்றத்திற்கு, இணை வைப்புக்கு எதுவெல்லாம் வழியாக இருக்கிறதோ அதையும் சேர்த்து அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு தடுத்து விடுகிறது. என்ன சொல்கிறார்கள்? இந்த ஷிர்கான வழிபாடு, தர்கா வழிபாடு என்பது இது மிகப்பெரிய ஒரு ஷிர்கான வழிபாடு என்பதை என் சமூக மக்களே புரிந்து கொள்ளுங்கள். கபர் வழிபாடு என்பது இது அல்லாஹ்விற்கு செய்யப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு இணை வைப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற தூய திருக்களிமாவுக்கு முற்றிலும் முரணானது. உங்களுடைய களிமாவை, ஈமானை, இஸ்லாமை இது வீணாக்கிவிடும். என் தெரியுமா லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம் என்ன? லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ். உண்மையில் வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர, உண்மையில் வணக்க வழிபாடுகள் செய்யப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. இது லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம். வணக்க வழிபாடுகள் என்றால் என்ன? எப்படி சரியான கருத்தை அந்த தர்கா வழிபாட்டாளர்களும் அந்த தர்கா வழிபாட்டை நியாயப்படுத்தக்கூடிய சில மௌலவிகளும் மக்களுக்கு தவறாக போதிக்கிறார்கள் பாருங்கள். வழிபாடு என்றால் அல்லாஹ் ஒருவனை வணங்குவது மட்டும்தான் வழிபாடு. நாம் அந்த தர்காக்களுக்கு சென்று அங்கே சிறம்பணிவதோ, அந்த தர்காக்களை சுற்றி வருவதோ, அந்த தர்கா இடங்களை தொட்டு முத்தமிடுவதோ, இது ஒரு மரியாதை தான், இது ஒரு மரியாதை தான். அவர் ஒரு இறைநேசர், அவர் ஒரு நல்லடியார், நாங்கள் ஒரு மரியாதை செய்கிறோம். இப்படி இந்த இறைநேசர்களுக்கு மரியாதை செய்வதால் எங்களை அல்லாஹ் திருப்தி கொள்வான் என்று நம்புகிறோம். இந்த இறைநேசர்களை நாடி செல்வதால் அல்லாஹ்வுடைய அன்பு எங்களுக்கு கிடைக்கும் என்று நம்புகிறோம். இது அவர்கள் முன்வைக்கக்கூடிய வாதம். இன்னும் என்ன சொல்கிறார்கள், வணக்க வழிபாடு என்றால் உதாரணமாக தொழுகையை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒலு செய்ய வேண்டும், கிபிலாவை முன்னோக்க வேண்டும், தக்பீர் கட்ட வேண்டும், அப்படி செய்யப்படக்கூடிய சுஜூது தான் வழிபாடு. அப்படி செய்யக்கூடிய சுஜூது தான் வழிபாடு. நாம் தர்காக்களிலே செய்யக்கூடிய சுஜூத் என்பது அப்படி கிடையாது. கிபிலாவையே முன்னோக்கவில்லை, ஒலு செய்ய வேண்டும் என்றால் சொல்கிறோம், கிபிலாவை முன்னோக்கவில்லை, ஒலு செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை, தக்பீர் கட்ட வேண்டும் என்று சொல்லவில்லை. அப்படி இருக்கும் போது தர்காக்களிலே அவுளியாக்கள் மகான்கள் அவர்களுக்கு நாம் செய்வது ஒரு மரியாதை. எப்படி? அதற்கு உதாரணம் எங்கிருந்து? குர்ஆனிலிருந்து. யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரம்பணியவில்லையா? யூசுப் நபியினுடைய மற்ற சகோதரர்கள் சிரம்பணியவில்லையா? அப்படித்தான் நாங்களும் சிரம்பணிந்து மரியாதை செய்கிறோம். இதைத் தொடர்ந்து அடுத்த நம்பிக்கைகள் அவுளியாக்களின் மீது, அந்த தர்காவிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் மீது நம்பிக்கை. எப்படியெல்லாம் நம்பிக்கை? உங்கள் வீட்டிலே யாருக்காவது நோயா, அங்கே சென்றால் குணமாகிவிடும். உங்கள் வீட்டிலே யாருக்காவது பிள்ளைகள் இல்லையா, அங்கே சென்றால் உங்களுக்கு பிள்ளை பிறக்கும். உங்கள் வீட்டிலே யாராவது படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறார்களா, அங்கே சென்றால் உங்களுக்கு வேலை கிடைத்துவிடும். உங்கள் வீட்டிலே கணவன் மனைவி சண்டை சச்சரவிலே இருக்கிறார்களா, அங்கே சென்றால் கணவன் மனைவிக்கு இடையிலே இணக்கமான உறவு ஏற்பட்டுவிடும். உங்கள் வீட்டிலே யாராவது வெளிநாட்டு வேலைக்கு அப்ளை செய்துவிட்டு வேலை வராமல் இருக்கிறார்களா, அல்லது ஏஜென்டால் ஏமாற்றப்பட்டு விட்டார்களா, அங்கே சென்றால் அவுளியா தீர்த்து வைத்து விடுவார். அதற்கு பிறகு அப்படி தீர்த்து வைப்பதற்காக செய்யப்படக்கூடிய சடங்குகள், அதற்காக அவர்கள் செய்யக்கூடிய நேர்ச்சிகள், அதுவோ வினோதத்திலே வினோதம், கற்பனைக்கு எட்டாதவை, சொல்வதற்கு அசிங்கமானவை. அத்தகைய அந்த செயல்களை எல்லாம் செய்துவிட்டு நம்பிக்கை வைக்கிறார்கள், இந்த அவுளியா குணப்படுத்துவார். அத்தோடு நின்று விடுவார்களா? இந்த அவுளியாட்டிருந்து குணமாகிறதோ பதிலோ கனவோ அல்லது தீர்வோ தாமதமாயிட்டா அடுத்த ஒரு அவுளியாவை தேடி போயிடுவார். எப்படி பிறர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாறுவார்களோ, மாறிக்கொண்டே இருப்பார்களோ, அவர்களது நம்பிக்கை மாறுமோ, அதுபோன்று இவர்களுடைய நிலை ஒரு தர்காவிலிருந்து இன்னொரு தர்கா, ஸ்டேட்டுக்கு ஒரு தர்கா. எப்படி? ஸ்டேட்டுக்கு ஒரு தர்கா, ஸ்டேட்டிலே உள்ள ஜில்லாக்களுக்கு ஒரு தர்கா, ஜில்லாக்களிலே உள்ள தாலுகாக்களுக்கு ஒரு தர்கா, பிறகு மொத்த இந்தியாவுக்கு ஒரு தர்கா, பிறகு மொத்த உலகத்துக்கு ஒரு தர்கா. புரியுதா இல்லையா உங்களுக்கு? என்ன தூங்கிட்டீங்களா, கேட்டுட்டு இருக்கீங்களா? இந்த ஊருக்கு பக்கத்தில் என்ன தாலுகா லெவல் தர்கா? தக்கலை பீரப்பா லோக்கல் ஊருக்கு. சரி, அதுக்கப்புறமா ஸ்டேட் லெவல்ல, தமிழ்நாட்டு லெவல்ல நாகூர் தர்கா. ஸ்டேட் லெவல்ல சிரிக்கிறதுக்கு சொல்லல, நம்ம யாரையும் அதாவது தவறு அதாவது விமர்சிக்கிறதுக்காக சொல்லல, ஸ்டேட் லெவல்ல நாகூர் தர்கா. அப்புறம் வந்து நம்ம கோவலன் தர்கா ஒன்று இருக்குது, அடுத்து தேசிய அளவில் இன்டர்நேஷனல் அளவில் அஜ்மீர் தர்கா. நேரம் எல்லாம் பிரச்சனை, பெரிய பிரச்சனையா இருந்தா நேரம் போயிட வேண்டியது ரயில். அப்புறம் அங்கங்க தர்கா, சில பேர் அடுத்து இன்டர்நேஷனல் தர்கா நேரா இராக், அப்துல் காதர் ஜிலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி, அது வந்து இன்டர்நேஷனல் தர்கா. எல்லா பிரச்சனைக்கும் சால்வ் அங்க இருக்கு. இந்த மொய்தீன் மௌலூதுன்னு ஒரு மௌலூது ஓதுவாங்க, மொய்தீன் மௌலூதுன்னு ஒரு மௌலூது, அதாவது ஒண்ணும் இல்ல, அதுக்கு அர்த்தத்தை சொல்லிட்டு, அதுக்கு அந்த மௌலூதுக்கு அர்த்தத்தை சொல்லிட்டு ஒரு வீட்டில் ஓதுனா அந்த வீட்டில் உள்ள பெண்கள் ஓதுன மௌலவிகளுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, சாணிய கரைச்சி தான் ஊத்துவாங்க, அடிதான் உழுவும். அவ்வளவு மோசமான வார்த்தைகள், கவிதைகள், கருத்துகள் அந்த மொய்தீன் மௌலூதுல இருக்கு.
சரி வாங்க. இப்ப என்ன இந்த மாதிரி தர்காக்களை வகைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க லோக்கலுக்கு, அப்புறமா தமிழ்நாட்டு அளவில், அதுக்கப்புறமா இந்திய அளவில், அப்புறம் உலக அளவில். எந்த அளவுக்கு என்றால் நம்ம பார்க்கிறோம், இங்க இருந்து ஒரு கூட்டம், அதே போல வடநாட்டில இருந்து ஒரு கூட்டம், ஸ்ரீலங்கால இருந்து ஒரு கூட்டம், ஹஜ்ஜுக்கு போறதெல்லாம் ரொம்ப சப்புன்னு இருக்கும் அவங்களுக்கு, உம்ராக்கு வர்றது ரொம்ப சப்புன்னு இருக்கும். அவங்க பெருமையெல்லாம் நாங்க பக்தாத் ஷரீப், நாங்க பக்தாத் ஷரீப், ரவுதா அப்துல் காதர் ஜிலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி, மஹபூபே ரஹ்மானி, மாஷூக்கே சமதானி, அவங்களுடைய தரிசனத்தை ஜியாரத்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆன்மீக பரவசம் பாருங்க, அப்படியே நம்பிக்கை குதிச்சிருவோம் அப்படியே. அல்லாஹ்வின் அடியார்களே, நான் சொல்லிக் கொண்டு வந்தேன், இந்த எல்லா வகையும் அல்லாஹ் அல்லாதவரை நல்ல கவனிங்க, ரெண்டு விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒன்னு, இந்த மார்க்கம் பாவத்தை குற்றத்தை மட்டும் தடுக்கவில்லை, குற்றத்துக்கான வழிகளை தடுக்கிறது என்று. மார்க்கம் குற்றம் பாவத்துக்கான வழிகளை மட்டும், குற்றங்களை மட்டும் தடுக்கவில்லை, அந்த குற்றங்கள் பாவங்கள் சிறுக்குகள் நிராகரிப்புகள் நடப்பதற்கான வழிகளையும் சேர்த்து தடை செய்து வைத்திருக்கிறது. இந்த இடத்துல இன்னொரு கருத்தையும் நான் சேர்த்து சொல்லிவிட்டு செல்கிறேன், தற்கால பிரச்சனைக்கான ஒரு புரிதலாக உங்களுக்கு இருக்கும் என்பதாக. இந்த மார்க்கம் இருக்கிறது, ஒன்னு சொல்லும் போது இன்னொன்னு சொல்லணும்னு ஆசையா இருக்கு, சரி சொல்லிட்டு போயிடும், நேரம் எவ்வளவு இருக்கு, அதுல எதை சொல்லணும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அதுல பறக்க செய்யட்டும், இதைத்தான் சொல்லணும் அதைத்தான் சொல்லணும் உட்கார்ந்துதான் கடைசியில நிறைய நல்ல விஷயங்கள் விடுபட்டு போயிடும். அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் இருக்கிறது, நான் உங்களுக்கு முதலிலே சொல்லது போன்று தெளிவான தீர்வு. எந்த தீர்வால் பிரச்சனை ஏற்படாதோ அல்லது ஏற்பட்ட பிரச்சனைக்கு தெளிவான அச்சுறுத்தக்கூடிய தண்டனையாக ஆகுமோ, குற்றம் செய்பவன் அந்த தண்டனையை பார்த்து நடு நடுங்குவானோ, குற்றம் செய்யலாம் என்ற எண்ணத்தில் உள்ளவன் அந்த குற்றத்தின் பக்கம் நான் இனி நெருங்கவே மாட்டேன் என்று அச்சப்படுவானோ, பாதிக்கப்பட்டவன் குற்றம் இழைக்கப்பட்டவன் அநியாயம் செய்யப்பட்டவன் ஆன்ம ரீதியாக என் மீது இழைக்கப்பட்ட அநியாயத்திற்கு எனக்கு நீதம் கிடைத்தது என்று திருப்திப்படுவானோ, அத்தகைய தீர்வை உலகத்திலேயே இஸ்லாமால் மட்டும்தான் கொடுக்க முடியும், குர்ஆனால் மட்டும்தான் கொடுக்க முடியும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஜினா விபச்சாரம், ஒரு பெண்ணை பலவந்தமாக மானபங்கப்படுத்தி அவளை அடைவது, ரெண்டு பேரும் திருப்திப்பட்டு செஞ்சா அதுவும் விபச்சாரம். திருமணம் அல்லாத உனக்கு இறைவன் திருமணம் என்ற அந்த ஒரு அனுமதிக்கப்பட்ட உறவை கொடுத்திருக்கிறான் அல்லவா, அந்த உறவு அல்லாமல் வேறு வகையில் உன்னுடைய இச்சையை நீ தீர்த்தால் அது விபச்சாரம். நிர்பந்திக்கப்பட்டவர், அச்சுறுத்தலால் பலவந்தப்படுத்தப்பட்டவர், அவர் மன்னிக்கப்பட்டவர், உலகத்தின் மார்க்க சட்டத்திலும் மன்னிக்கப்பட்டவர், மறுமையிலும் மன்னிக்கப்பட்டவர். யார் திருப்தியோடு செய்தார்களோ இருவரும் இணைந்து இருவருமே இறைவனுடைய பார்வையில் உலக சட்டத்திலும் மறுமை சட்டத்திலும் குற்றவாளிகள். இஸ்லாம் என்ன சொல்கிறது, ஒருவன் திருமணமாகாத நிலையில் ஒரு ஆணோ பெண்ணோ விபச்சாரம் செய்தால் 100 கசையடி கொடுங்கள், அதுவும் சிறைச்சாலையில் மறைத்து வைத்தல்ல, மக்களெல்லாம் பார்க்கின்ற பொது இடத்தில் வைத்து அந்த தண்டனையை நிறைவேற்றுங்கள். சொல்லுங்க பார்க்கலாம், நான் என்ன சொல்றேன், இஸ்லாம்னா பிடிக்காது, முஸ்லீம்னா பிடிக்காது, நாங்கெல்லாம் வேணாம். ஆனா எப்பெல்லாம் பெண்கள் மேல அத்துமீறப்படுதோ அப்ப மட்டும் முஸ்லீம் நாட்டு சட்டம் இங்க வேணும். எப்படி, எப்பெல்லாம் பெண்கள் மீது அநீதி இழைக்கப்படுதோ, பெண்கள் இது போன்று கொடுமையான முறையிலே
அவர்களுடைய கண்ணியத்தோடு விளையாடப்படுதோ, அப்ப கண்ணியத்தை மானத்தை மரியாதையை விலை பேசக்கூடிய ஒரு நடிகை கூட என்ன சொல்கிறாள், முஸ்லிம் நாட்டில் உள்ள சட்டம் இங்க வந்தாதான் பெண்களை பாதுகாக்க முடியும். என் அன்பு சகோதரியே, முஸ்லிம் நாட்டு சட்டம் வந்தால் இங்கே உனது மான மரியாதை மட்டுமல்ல, நீ இந்த சட்டத்தை நம்பிக்கை கொண்டால் நாளை நரக நெருப்பில் அந்த கொடிய வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படுவாய். அதற்காகத்தான் உன்னை நாங்கள் இந்த மார்க்கத்திற்கு, இந்த இஸ்லாமிற்கு அழைக்கிறோம்.
சரி, இது திருமணம் ஆகாதவன், திருமணம் ஆனவன் ஜினா செஞ்சிட்டான், கல்யாணம் முடிச்சவன் விபச்சாரம் செய்து விட்டான். இப்ப என்ன தண்டனை? அவனை மக்கள் முன்னால் வைத்து கல்லறிந்து கொல்ல வேண்டும், கல்லறிந்து கொல்ல வேண்டும். இங்க என்ன விசித்திரம்னா, அதாவது விபச்சாரம் அனுமதிக்கப்பட்டது, விருப்பத்தோட கள்ள உறவு வைப்பது அனுமதிக்கப்பட்டது, ஆனால் கொலை நடந்து விட்டால் மட்டும் உடனே அங்கே எல்லா சட்டங்களும் வந்துவிடும். கொலை நடந்துவிட்டால் எல்லா சட்டங்களும் வந்துவிடும். ஆகவேதான் இறைவன் என்ன சொல்கிறான், எங்கே விபச்சாரம் நடக்குமோ அங்கே கொலை நடக்கும். விபச்சாரம் எந்த சமூகத்திலே பெருகிவிடுமோ, விபச்சாரம் பரவலாகிவிடுமோ, அங்கே கொலை என்பது கண்டிப்பாக அடுத்து நடக்கக்கூடிய ஒன்று.
எனக்கு தெரிந்த நிறைய காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்வார்கள், இந்த அடிக்கடி பேப்பரில் பத்திரிகையில் நீங்கள் பார்ப்பீர்கள், கள்ள உறவு கள்ள காதல் என்று. எங்கே இந்த கள்ள காதல் கள்ள உறவு வருகிறதோ, அடுத்த நாளோ மறுநாளோ அடுத்த மாதமோ அடுத்த ஆண்டோ கண்டிப்பாக அங்கே ஒரு கொலை, இரு கொலை, மூன்று கொலை, அல்லது குடும்பமே கொலையில் தான் போய் முடியும். இஸ்லாம் என்ன சொல்கிறது, ஒரு மனிதன் திருமணம் அல்லாத வேறு வழியிலே அவன் தனது இச்சையை தேடினால் அவனை கல்லறிந்து கொண்டு விடுங்கள், முடிச்சுக்க. ஒரு இல்லை என்றால் இத்தோடு அவன் நிறுத்த மாட்டான். நான் என்ன கேட்கிறேன், இன்று நமது நாட்டிலே இவ்வளவு ராணுவம் இருக்கிறது, இவ்வளவு காவல்துறை இருக்கிறது, உளவுத்துறை இருக்கிறது, ஆனால் நமது சமுதாய சிறுமிகள் பாலியல் தொழிலுக்காக கடத்தப்படுவதை, விற்கப்படுவதை தடுக்க முடியவில்லை, அவர்களை மீட்க முடியவில்லை. இந்த நாட்டின் பெருநகரங்களிலே 13 வயதுக்கு மேற்பட்ட அந்த சிறுமிகள் ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரக்கணக்கிலே இந்த பாலியல் தொழிலுக்காக கடத்தப்பட்டு விற்கப்படுகிறார்கள். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் நமது பிள்ளைகளை பாதுகாப்பதே பாதுகாப்பதே நமக்கு கேள்விக்குறியா இருக்கிறது. வடநாட்டிலே மட்டும் ஒரு வருஷத்திற்கு குறைந்தது 75,000 சிறுமிகள் கடத்தப்படுகிறார்கள். வடநாட்டிலே 75,000 சிறுமிகள் பாம்பேக்காக வேண்டியும் கல்கத்தாக்காக வேண்டியும் கடத்தப்படுகிறார்கள், பாலியல் தொழிலே தள்ளப்படுவதற்காக. இப்போது யோசித்து பாருங்கள், இந்த தண்டனை கொடுத்தா யாராவது ஒரு பெண்ணு போனா திரும்பி பார்ப்பானா, அவளை சீண்டுவானா, அவளோடு உறவு வைக்க நினைப்பானா? அடுத்து வாங்க சொல்றத சொல்லிடுறேன். இந்த ஹிஜாப் இருக்குதே, இஸ்லாம் என்ன சொல்லுது, ஜினா செஞ்சா உன்ன ஒருத்தன் தொட்டா, உன்ன ஒருத்தன் கையை பிடிச்சி இழுத்தா, உன்ன ஒருத்தன் தள்ளி மானபங்கப்படுத்தினா இவ்வளவு பெரிய தண்டனை சொல்லுதுல. அதே நேரத்தில் இஸ்லாம் உன்னை நீ பாதுகாத்துக் கொள்வதோடு, நல்ல கவனிங்க, உன்னை நீ பாதுகாத்துக் கொள்வதோடு அந்நிய ஆண் உன்னை பார்க்கும் போது மீண்டும் அவன் உன் பக்கம் தன் பார்வையை திருப்பாமல் இருக்க உன்னுடைய ஆடையால் உன்னை மறைத்துக் கொள் முடிஞ்சுக்கார். எப்ப ஒரு முறைக்கு இருமுறை திரும்ப பார்ப்பானோ, பிறகு கூர்ந்து பார்ப்பானோ, அதிலும் பெண்மையின் உறுப்பை அவன் எப்போது கூர்ந்து பார்ப்பானோ, அவனை அறியாமல் அவனுக்குள் இருக்கின்ற அந்த மிருகம் வெளிப்பட்டுவிடும் இல்லையா? இதன் இயற்கை அப்போதுதான் நடக்கிறது. எனக்கு இங்கே ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு மினிஸ்டர் டெல்லியிலே நடந்த ஒரு மாநாட்டுக்காக வந்தவர். ஏர்போர்ட்டிலே இருந்த 2 டாக்ஸி டிரைவர்கள் பஞ்சாப்காரர்கள் அந்த பெண் மந்திரி இறங்குவதையும் அவள் செல்வதையும் பார்த்து விட்டார்கள். அவளுடைய ஆடையை பார்த்தவுடனேயே அவர்களுடைய எண்ணத்திலே ஷைத்தான் விளையாடி விடுகிறான், இரண்டு நாட்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்த அந்த பெண் மந்திரியை தொடர்ந்து அவள் எங்கே தங்குகிறாள், எங்கே செல்கிறாள், மாநாடு எங்கே நடக்கிறது, மீட்டிங் எங்கே நடக்கிறது, எப்போது உள்ளே செல்கிறாள் வருகிற என்பதையெல்லாம் கவனித்திருந்து கடைசியிலே அவளை கடத்தி கொண்டு போய் என்ன செய்ய வேண்டுமோ செய்து முடித்து விட்டார். அப்போதுதான் இப்போது எக்ஸ்பீரியா இருக்கக்கூடிய எல்கே அதுவானி இருக்கிறார்களே சொன்னார்கள், இந்த பாலியல் தொல்லைகளுக்கு ஒரு தீர்வு இருக்கிறது என்றால் அது தூக்கு தண்டனை என்று. அன்பு சகோதரர்களே, இங்கே பெண்ணுக்கு இஸ்லாம் சொல்லுகிறது, உன்னை நீ போர்த்தி கொண்டு செல், உன்னுடைய அவயங்களை நீ மறைத்துக் கொண்டு செல். ஏன்? நீ பாதுகாக்கப்படுவதற்காக. உன்னை பார்க்கும் போது அந்நிய ஆண் அவனால் அவனுடைய இச்சைகள் தூண்டப்படாமல் இருக்க வேண்டும். இதுதான் சகோதரர்களே மார்க்கம். இஸ்லாம் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்றால் பாதுகாப்பை கொடுத்திருக்கிறது. கண்ணியத்தின் பாதுகாப்பு, மான மரியாதையின் பாதுகாப்பு, செல்வத்தின் பாதுகாப்பு, நம்முடைய உழைப்பின் பாதுகாப்பு, நம்முடைய அறிவின் பாதுகாப்பு, எல்லாவற்றுக்கும் பாதுகாப்பு. அதில் மிகப்பெரிய பாதுகாப்பு அல்லாஹ்வின் கோபத்திலிருந்து, மறுமையின் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு. சரி சகோதரர்களே, திரும்ப விஷயத்துக்கு வருவோம், தலைப்புக்கு போவோம். இந்த தர்காக்கள், இந்த நம்பிக்கைகள் எப்படி வந்தன, ஏன் இவர்கள் இந்த தர்காக்களின் மீது இப்பேற்பட்ட நம்பிக்கை, எப்படி என்றால் அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, ஒமின் அன்னாஸ் மை யத்தகிது மின் துனில்லாஹி அந்தாதன் யுஹிப்புஹும் கஹுப்பில்லா வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல்லில்லா. மக்களிலே சிலர் இருக்கிறார்கள், அல்லாஹ்வை விட்டுவிட்டார்கள், அல்லாஹ்வை விட்டுவிட்டார்கள், அல்லாஹ் அல்லாதவர்களை எடுத்துக்கொண்டு அவர்களை எப்படி நேசிக்கிறார்கள் என்றால், படைத்த இறைவனாகிய அல்லாஹுவை நேசிக்க வேண்டியது போன்று அவர்களை நேசிக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கையாளர்கள் மூமின்கள் இருக்கின்றார்களே, இவர்கள் அல்லாஹுவை மட்டுமே நேசிப்பார்கள். எப்படி என்றால் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பாருங்கள், இந்த தர்காக்களின் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அல்லாஹுவை பற்றி பேசுங்கள், அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி பேசுங்கள், அல்லாஹ்வுடைய சக்தியை பற்றி இருக்கக்கூடிய குர்ஆனுடைய வசனத்தை ஓதுங்கள், ஆயத்துல் குர்சியை ஓதுங்கள், சூரத்துல் இக்லாஸை ஓதி விளக்கம் சொல்லுங்கள், அப்படியே தூங்கிக் கொண்டே இருப்பார். எந்த விதமான ஆராவாரமும் உணர்வும் அவரிடத்திலிருந்து வெளிப்படாது. அல்லாஹு அக்பர் சொல்லுங்கள், லா இலாஹா இல்லல்லா, அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லுங்கள், அப்படியே கல்லை போன்று இருப்பார். அதே நேரத்தில் ஷேக் மஹான் அப்துல் காதர் ஜிலானி மஷூக்கே ரஹ்மானி மஹபூபே சமதானின் சொல்லுங்க, அப்படியே எழுந்திருவான், அப்படியே பொங்கி எழுந்துருவோம், ஆஹா ஜது பொங்கிரும். இப்ப அல்லாஹ்வுடைய வல்லமையெல்லாம் சொன்னீங்க, அப்படியே இருப்பான். ஒரு நேரத்தில் பயான் நடந்துகிட்டு இருக்கும் போது மழை பெஞ்சிருச்சான், பயான் நடக்கும்போது எங்க பக்தாதுல அப்துல் காதர் ஜிலானி அவங்க பயான் செய்யும் போது மழை பெஞ்சிருச்சான். வானத்தை பார்த்தாங்களாம், நான் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு பயான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற, நீ மழையை இறக்கி எல்லாத்தையும் விரட்டியா, மழையே நின்றுருந்தாங்களாம், மழை அப்படியே நின்றுச்சான், மழை அப்படியே நின்றுச்சான். கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் பெய்தா, இங்க அப்படியே மழை நின்றுச்சான். அப்படியே துடிப்பான் பாருங்க, கேட்ட உடனே இந்த தவக்களை துள்ளின மாதிரி இந்த மீனை தண்ணியில இருந்து வெளியே போட்டா துடிச்ச மாதிரி ஜதுபு வந்து. நாகூர்ல அவுளியா 40 நாள் சில்லா இருந்துட்டு கடற்கரையில் உட்காந்து ஷேவிங் பண்ணிட்டு இருந்தாராம். நம்ம அவங்கள பத்தி எதுவுமே பேசல, அவர்கள் தில்க உம்மத்துன் கத் கலத் லஹா மா கஸபத் வ அலைஹா மா கஸபத், அவர்கள் சென்று விட்ட சமுதாயம், அவர்கள் நல்லது செய்தால் அவர்களுக்கு, அவர்கள் தப்பு செய்திருந்தால் அதுவும் அவர்களுக்கு, முடிஞ்சு போச்சு. நம்ம என்ன சொல்றோம், அவர்களின் பெயரால் நீ செய்யக்கூடிய மடத்தனத்தை, முட்டாள்தனத்தை, அவர்களின் பெயரால் நீ கட்டுகின்ற பொய்யான கற்பனை கதைகளை நாம் தவறு என்று சொல்கிறோம். அதை நம்பி உன்னுடைய ஈமானை பாழாக்காதே, உன்னுடைய மார்க்கத்தை வீணாக்காதே, இந்த சந்ததிகளை சமுதாயத்தை இணை வைப்பிலே தள்ளாதே என்று சொல்கிறோம். அவளியா வந்து ஷேவிங் பண்ணிட்டு இருந்தாராம் கண்ணாடி, கடைசியில் பார்த்தா
எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு கப்பல் ஓட்ட உழுந்து அப்படியே கடலுக்குள்ளார போற நிலைமையில் இருந்துச்சா. அவளையும் பார்த்தாராம், அப்படியே தூக்கி போட்டாராம். என்னத்த சேவிங் பண்ணிக்கிட்டு, கப்பல் இல்ல சேவிங் பண்ணிட்டு இருந்த அந்த கண்ணாடி பத்தர்ல, அந்த கண்ணாடி அப்படியே தூக்கி போட்டாராம். தூக்குனவன அந்த கண்ணாடி அப்படியே போய் அந்த கப்பலுக்கு அடியில் போய் அப்படியே ஓட்டை அடைச்சிருச்சான். கப்பல் அப்படியே ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, அப்புறம் கரைக்கு வந்துருச்சு. அதனாலதான் நாகூருக்கு நாகூர் போனீங்கன்னா அங்க கடல் இருக்கிற பக்கத்தில் அங்க ஒரு குட்டி தருகா இருக்கும். அங்க போனா 5 ரூபா கொடுத்தா மண்ணு கொடுப்பாங்க. 5 ரூபா கொடுத்தா விளக்கு மாத்துல, அதாவது மயில் ரேக விளக்கு மாத்துல ஒரு அடியும் கொடுத்து உங்களுக்கு மண் 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு சில்லடி தருகான்னு பேரு. சகோதரர்களே நினைத்து பாருங்கள், அற்புதமான முட்டாள்தனமான நம்பிக்கை, இத்தகைய நம்பிக்கைகளையா ஒரு ஏகத்துவ கொள்கையுடைய அறிவின் வெளிச்சத்தை உடைய இந்த மார்க்கத்திலே ஒருவன் நம்ப முடியும்? அல்லாஹு தாலாவுடைய நபி இப்ராஹிம் அலைஹி சலாத்து வசலாம் அவங்களுக்கு குழந்தை இல்லை, அவங்களுக்கு ரொம்ப காலம் வரைக்கும் குழந்தை இல்லை. நான் என்ன கேட்கிறேன், இப்ராஹிம் நபியை பின்பற்றுங்கன்னு அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கானா இல்லையா? வத்தபி மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா. இப்ராஹிம் நபி என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய பாட்டம் பூட்டன்ல இருக்கக்கூடிய அந்த நபிமார்கள் இறைநேசர்களுடைய இல்லங்களை தேடி போய் அங்க போய் சில்லா இருந்தாங்களா, அங்க போய் தவாப் செஞ்சாங்களா? அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, என்னை படைத்தவனே எனக்கு குழந்தையை கொடு. அல்லாஹ் சொல்றா அவருக்கு நாம் குழந்தையை கொடுத்தோம். குழந்தையை கொடுக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கிறது? உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டுமே இருக்கிறது. எந்த மருந்துக்கும் இல்லை. மருந்து சில நோய்களை குணப்படுத்தலாம், குழந்தையை கொடுப்பவன் அல்லாஹ். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புரியணும். என் அன்பு சகோதரர்களே, தர்காக்களிலே சென்று குழந்தைகளை தேடக்கூடியவர்களே, நோய் நிவாரணங்களை தேடக்கூடியவர்களே, அவர்களால் அருள் கிடைக்கும் என்று நம்பக்கூடியவர்களே, ஏன் நீங்கள் குர்ஆனை படித்து உணர்வதில்லை? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு குழந்தை இல்லை. அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க இப்ராஹிம் நபியுடைய வாரிசுல, யாக்கூப் நபியுடைய வாரிசுல, இஸ்ரவேலர்களுடைய மிகப்பெரிய நபி ஆயிட்டே, நபியினுடைய வாரிசுகள்ல உள்ளவங்க தானே, எங்கேயாவது கபூர்ல போய் உட்கார்ந்தாங்களா, எங்கேயாவது தர்காவில் போய் உட்கார்ந்தாங்களா, எங்கேயாவது நபிமார்களுடைய கபர்களில் போய் ஏத்துக்காப்பு இருந்து முராக்கபா செஞ்சு அவங்களோட தொடர்பு கொண்டு எனக்கு அல்லாட்ட பிள்ளைய வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்களா, எதையாவது மண்ணள்ளி சாப்பிட்டாங்களா? எங்க ஊர்ல மெட்ராஸ்ல ஸ்டாலின் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு, ஹாஸ்பிட்டல், அங்க உள்ளார ஒரு தர்கா இருக்கு. அங்க குறிப்பா யார் போவானா, ஆஸ்பத்திரிக்கு சிகிச்சைக்கு போகணும். ஆனா அங்க ஒரு தர்கால குழந்தை இல்லாதவங்க எல்லாம் போவான். சொல்றதுக்கு என்ன சொன்ன சில விஷயங்கள் கேவலமா இருக்கு, வெக்கமா இருக்கு சொல்லிட்டு அங்க விளக்கு எரிப்பாங்க. அந்த விளக்கை எடுத்து, ரொம்ப அசிங்கமா தான் இருக்கு, விளக்கை எடுத்து ஒரு பெண்ணு தன்னுடைய பெண் உறுப்புல தடவுனா குழந்தை பிறந்துருமா? ஒரு முஸ்லிம் இறை நம்பிக்கையால நம்பக்கூடிய ஒரு நம்பிக்கை எவ்வளவு கேவலமான செயல். இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா, என் இறைவா எனக்கு ஒரு நல்ல சந்ததியை கொடு. படைத்த இறைவன் ஒருவனை மலடாக ஆக்குவதும், மலடனை பிள்ளை பெறக்கூடிய பாக்கியம் உள்ளவனாக ஆக்குவதும் இறைவனுடைய செயல். அவன் நாடினால் எதையும் செய்வான். அவனிடத்திலே மட்டுமே கேளுங்கள் என்று சொல்கிறோம். இதில் என்னங்க தப்பு இருக்கு? எது அறிவு? உன்னை படைத்தவரிடத்தில் நீ கேட்பதா? யாருக்கு எந்த சக்தியுமே இல்லையோ, நபியை விடவா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவா இந்த உலகத்திலே ஒரு அவுலியா இருக்கிறார், ஒரு ஞானி இருக்கிறார், ஒரு மகான் இருக்கிறார்? அல்லாஹு தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி என்ன சொல்கிறார் நமக்கு? குல்லா அம்லிகு லி நஃப்ஸி தர்ரன் வலா நஃபா. முஹம்மது நபியே, நீங்கள் உலக மக்களுக்கு, இந்த மனித சமுதாயத்துக்கு எடுத்து சொல்லுங்கள், நான் எனக்கு நன்மை செய்து கொள்வதற்கும் தீமை செய்து கொள்வதற்கும் எந்த உரிமையும் எந்த சக்தியும் இல்லாதவன். எனக்கு மறைவான ஞானம் இருக்குமே என்றால், என் அன்பானவர்களே,
எந்த ஜோசியக்காரனுக்கும் மறைவானது தெரியாது, எந்த குறிபார்ப்பவனுக்கும் மறைவானது தெரியாது, எந்த மகானுக்கும் நாளை நடக்கக்கூடிய மறைவான செய்தி தெரியாது. அப்படி தெரியும் என்று சொன்னால் அவன் பொய் சொல்கிறான், உங்களை ஏமாற்றுகிறான். உங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடியவன், உங்களுக்கு நாளை என்ன நடக்கும் என்பதை முடிவு செய்யக்கூடியவன் உங்களை படைத்த இறைவன் மட்டுமே, அதை அறிந்தவன் அவன் மட்டுமே. ஒலா ததிரி நப்சும் மாதா தக்ஸிபு கதா ஒலா ததிரி நப்சும் பிஐ அர்தின் தமூத். எந்த ஆன்மாவும் நாளை அதற்கு என்ன நடக்கும் என்பது அதற்கு தெரியாது, எந்த ஆன்மாவுக்கும் தெரியாது நாளை அது எங்கே மரணிக்கும் என்பது. முகமது நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான், மறைவானதனுடைய அறிவு எனக்கு இருந்தால் எனக்கு எந்த தீமையும் ஏற்பட்டிருக்காதே, எனக்கு எந்த பிரச்சனையும் ஏற்பட்டிருக்காதே, நான் நன்மைகளை அதிகமாக எனக்கு தேடியிருப்பேனே. அன்பு சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு நன்மை தீமையை செய்ய முடியாது என்று இருக்க, நம்மை பிரச்சனையிலிருந்து பாதுகாக்க முடியாது படைத்த இறைவனை தவிர என்று இருக்க, இறந்து போன ஒரு மனிதரிடத்திலே சென்று எப்படி ஒரு மனித ஒரு மூமின் இறை நம்பிக்கையாளன் என்று சொல்லக்கூடியவன், இய்யாக்கு நஅபுது வஇய்யாக்கு நஸ்தயீன், உன்னிடத்திலே உதவி தேடுகிறேன், உன்னையே வணங்குகிறேன் என்று ஒவ்வொரு தொழுகையிலும் ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையாளர் எப்படி அங்கே சென்று நம்பிக்கை வைப்பார்? அய்யூப் நபி யார் அவர்கள்? ஏறக்குறைய 18 ஆண்டுகள் நோயினால் கஷ்டப்பட்டவர்கள். யாரிடத்தில் கேட்டார்கள்? படிக்கிறீர்களா இல்லையா? வன்னி மஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், இறைவா எனக்கு நோய் ஏற்பட்டு விட்டது, நீ கருணையாளர்களெல்லாம் மகா கருணையாளன், எனக்கு இந்த நோயிலிருந்து ஷிஃபா குணத்தை தருவாயாக, நிவாரணத்தை தருவாயாக. சகோதரர்களே, அய்யூப் நபியை குணப்படுத்திய அல்லாஹ், ஜக்கரியா நபிக்கு குழந்தையை கொடுத்த அல்லாஹ், இப்ராஹிம் நபிக்கு குழந்தையை கொடுத்த அல்லாஹ், யூனுஸ் நபியை மீன் வயிற்றிலிருந்து வெளியாக்கிய அல்லாஹ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்த அல்லாஹ், அந்த வானத்தை படைத்தவன், அந்த பிரபஞ்சத்தை படைத்தவன், அவன் சொல்கிறான், ஹுவல் ஹய்யு லா இலாஹா இல்லாஹு ஃபதுஹு, அவன் என்றும் உயிரோடு இருக்கிறான், அவன் என்ன செத்தா போய்விட்டான் அவனை நீங்கள் அழையுங்கள் என்று, உயிரோடு இருப்பவனை அழையுங்கள் என்று அந்த இறைவன் சொல்ல, செத்து போனவர்களை, இறந்து போனவர்களை, மக்கி போனவர்களை, கபருக்குழியிலே அடக்கம் செய்யப்பட்டவர்களை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களே. இஸ்லாம் என்ற பெயரிலே, மார்க்கம் என்ற பெயரிலே, சுன்னத் ஜமாத் என்ற பெயரிலே எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்கள். ஆகவேதான் உலகத்தில் எத்தனையோ பாவங்கள் இருக்கின்றன, எத்தனையோ குற்றங்கள் இருக்கின்றன. இறைவன் ஒரு குற்றத்தை, ஒரு பாவத்தை மிகப்பெரிய அநியாயம், அநியாயத்திலேயே மிகப்பெரிய அநியாயம், கொடூரத்திலேயே மிகப்பெரிய கொடூரம் என்று சொல்கிறான் என்றால், இன்ன ஷிர்கல துல்முன் அதீம், இணை வைத்தல், அல்லாஹ்வுக்கு செய்யப்படக்கூடிய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்தல், அது நீ வானவருக்கு செய்தாலும் சரி, ஒரு இறை தூதருக்கு செய்தாலும் சரி, இறை நேசருக்கு செய்தாலும் சரி, ஒரு மரத்துக்கு செய்தாலும் சரி, சாதாரண மனிதனுக்கு செய்தாலும் சரி, எதற்கு செய்தாலும் சரி, வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானவை, அவற்றை அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்வது, ஏக இறைவனை தவிர மற்றவருக்கு செய்வது, அது இணை வைத்தல் மிகப்பெரிய அநியாய். சகோதரர்களே, இந்த வழிபாடு என்பதை பற்றி அவர்கள் விளக்கம் சொன்னார்களே, அதற்குண்டான மறுப்பை நீங்கள் புரிய வேண்டும். வழிபாடு என்பதற்கு ஒழு செய்ய வேண்டும், கிபிலாவை முன்னோக்க வேண்டும், நீயத் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் இது ஒரு குறிப்பிட்ட வணக்க வழிபாடுகள் அங்கீகரிக்கப்படுவதற்கான நிபந்தனையை தவிர, வணக்க வழிபாடுகள் என்றால் அல் இபாதத்து ஹுவ காயத்து ததல்லுல், அல் இபாதத்து ஹுவ காயத்து ததல்லுல், ஒருவருக்கு முன்னால் எல்லை மீறிய உச்சக்கட்ட பணிவு, ஒருவருக்கு முன்னால் எல்லை மீறிய உச்சக்கட்ட பணிவு, அந்த பணிவை வெளிப்படுத்துவது, இதுதான் வணக்கம். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? லா துஷத்துர் ரிஹால் இல்லா இலா ஸலாஸதி மசாஜி, நீங்க புனிதத்தை நாடி, நன்மையை நாடி, வணக்க வழிபாட்டை நாடி, மன அமைதியை நாடி நீங்க பயணம் செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு மூணு மஸ்ஜிதுக்கு தான் அனுமதி இருக்கு. ஒன்று அல் மஸ்ஜிதுல் ஹராம்,
இரண்டாவது அல் மஸ்ஜிது நபவி, மூணாவது பைத்துல் முக்கத்தஸில் உள்ள அல் மஸ்ஜிது அக்ஸா. இதை தவிர நீங்க வழிபாடு செய்யணும்னா ஒண்ணு உங்க வீட்டில் உள்ள உங்க வீடு, அல்லது ஃபர்லான கடமையா இருந்தா உங்க முகல்லால உள்ள பள்ளிவாசல். இதை தவிர இன்னொரு இடத்துக்கு நீங்க பயணம் செஞ்சு புனிதத்தை தேடி நன்மையை தேடி மன அமைதியை தேடி நீங்க பயணம் பண்ணக்கூடாது. முடிச்சு லா துஷத்து ரிஹால் இல்லா இலா சலாசதி மசாஜ். இப்ப என்ன ஆணுச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க கபர்களை கடந்து செல்லும் போது அல்லது உங்க முஹல்லால உள்ள உங்களுடைய கபிரஸ்தான்களை நீங்க ஜியாரத்து செய்யுங்க. அதாவது நீங்க அங்க போகும்பொழுது அந்த மையத்துகளை அந்த கபர்களை நீங்க சந்திங்க, அவங்களுக்கு நீங்க சலாம் சொல்லுங்க, அவங்களுக்காக நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க. அங்க நின்று கொண்டு நானும் இப்படித்தான் மரணித்து உங்களை வந்து அடைவேன் என்று உங்களுடைய மரணத்தை உங்களுடைய மறுமையை நினைவு கூர்ந்து விட்டு வாருங்கள் என்று நமக்கு நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினாங்க. முடிஞ்சா இதை விட்டுட்டு கபருக்கு போங்க, உங்களுக்கு குணம் கிடைக்கும், கபருக்கு போங்க நிம்மதி கிடைக்கும், கபருக்கு போங்க பரீட்சையில பாஸ் ஆவீங்க, கபருக்கு போங்க பிள்ளை கிடைக்கும், அங்க போய் நீங்க இருந்தீங்கன்னா மன அமைதி கிடைக்கும். எங்கெங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, எங்கே இந்த மார்க்கம் சொல்லி இருக்கிறது? என்ன செஞ்சாங்க அவுலியாக்கள் மகான்கள் என்ற பெயரில் முதல்ல கபர்களை உயர்த்தி கட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பிற கபர்களோடு மற்ற கபர்களை சமமாக்குங்கள், பெரியவர் தாழ்ந்தவர், அறிந்தவர் அறியாதவர், படித்தவர் படிக்காதவர், சமுதாயத்திலே உயர்ந்தவர் சமுதாயத்திலே தாழ்ந்தவர் அல்லது பெரிய மகான் அல்லது சாதாரண மனிதர் என்றெல்லாம் இல்லாமல் எல்லாருடைய மன்னரைகளும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, சமூக நீதியை வாழும்போது மட்டுமல்ல வாழ்ந்த பிறகு கூட, சமூக நீதியை வாழும் போது மட்டுமல்ல வாழ்ந்த பிறகு கூட ஒரு நாட்டினுடைய தலைவனும் சரி, ஒரு மதத்தினுடைய தலைவனும் சரி, சாதாரண ஒரு மனிதனும் சரி, எல்லாருடைய மன்னரையும் சமமாக ஒரே மாதிரி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தது அல்லாஹ்வுடைய மார்க்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபர், அவங்களை விடவா இந்த பூமியில சிறந்தவர்கள் இருக்கிறார்கள், அவங்களுடைய கபரை அன்னை ஆயிஷா சொல்கிறார்கள், மண்ணோடு மண்ணாக, அதிலிருந்து ஒரு ஒட்டகத்தினுடைய சிமில் அளவுக்கு உயர்த்தப்பட்டு மண்களால் தான் அந்த கபர் இருந்தது என்று. இன்று நீங்க பார்க்கலாம், சவுதி அரேபியால மன்னர்கள் இறந்துட்டா அங்க லீவும் கிடையாது, கொடி பாதி கம்பளத்திலையும் இறங்காது, எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த நாட்டில் நம்ம நாடு ஆனா என்ன செய்யறது, அனுபவிக்கிற வேதனையை. ஒருத்தன் இறந்துட்டா அவருடைய விதி, அவர் இறந்து போயிட்டார் இல்லையா, அவருடைய நேரம் வந்துருச்சு இறந்து போயிட்டார். நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்ம கடை என்ன தப்பு பண்ணுச்சு, நம்ம தெரு என்ன தப்பு பண்ணுச்சு, கடையை சாத்து கல்ல விட்டு அடிப்ப, யாருமே நடமாடக்கூடாது, என்னடா இது பாவமா இருக்கு. ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, கவலையில செய்யறாங்களாம். பக்கத்து மாநிலத்தில் ஒரு பழைய காலத்து நடிகர் இறந்து போயிட்டார். அவர் இறந்த அன்னைக்கு கடையை சாத்த சொல்லி சமூக கலவரங்கள் செஞ்சு பல கோடி ரூபாய் அன்னைக்கு நஷ்டம். அரசாங்கம் சிம்பிளா சொல்லிருச்சு, அது அவர் மேல உள்ள கவலையில அவருடைய ஃபேன்கள் செஞ்சது, இதெல்லாம் நம்ம குற்றமா எடுத்துக்க முடியாது. எத்தனை வீடுகள், எத்தனை கடைகள் தீக்கிரையாக்கப்பட்டன, எத்தனை மனிதர்களுடைய கை கால் மண்டை உடைந்தது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்தின் மக்களுடைய தலைவர், ஒரு பெரிய சமுதாயத்தின் தலைவர் இறந்து விடுகிறார், எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லை, எந்த விதமான சப்தமும் இல்லை. கலவரம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சப்தமே இல்லை. யார் வந்தாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், அல்லாஹ்விடத்திலே திரும்ப போகிறோம். அபுபக்கர் வருகிறார், முஹம்மது நபியின் தோழர், முஹம்மது எங்களுக்கு இறைவன் அல்ல, அவர் இறைவனுடைய தூதர், வாழ்ந்தார் இறந்து விட்டார். யார் முஹம்மதை வணங்கினார்களோ அவருக்கு முஹம்மது இறந்து விட்டார், யார் அல்லாஹ்வை வணங்கினார்களோ அல்லாஹ் என்றும் உயிரோடு இருப்பவன், மரணிக்காதவன் என்று மக்களுக்கு அழகிய உபதேசத்தை செய்தார்கள். அன்பு சகோதரர்களே, விஷயத்துக்கு வாங்க. அப்ப என்ன சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கபருக்கு போவாது, எங்கேயாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு துவா செய்யணும் அங்க போய் அப்படின்னு எங்கேயாவது சஹாபாக்கள் வந்திருக்காங்களா யோசிச்சு பாருங்க. கபரை ஜியாரத்து செய்யணும்னு சொல்லி மக்கால இருந்த சஹாபாக்கள் மதீனாவுக்கோ, மதீனால இருந்த சஹாபாக்கள் மக்காவுக்கோ, அல்லது மதீனால இருந்து பல இடங்களுக்கு போய் தங்கினாங்களே, இன்றைய ஷாம்ல, இன்றைய மற்ற ஈராக் நாடுகள்ல, அங்கிருந்து சஹாபாக்கள் எங்கேயாவது ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு ஜியாரத்துக்கு வரணும்னு வந்திருக்கிறாங்களா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபரு ஜியாரத்து செய்யப்படாத ஒன்று. எப்போது அது ஜியாரத் செய்யப்படும்? மஸ்ஜித நபவிக்கு யாரும் வந்தால் அங்கே அவர் தொழுது விட்டு, அதுவும் வரும் பொழுது மஸ்ஜித நபவிக்கு வருகிறேன் என்ற எண்ணத்தோடு வந்து தொழுது விட்டு, பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு தோழர்களுக்கும் சலாம் கூறிவிட்டு சென்று விடுவார். அவ்வளவுதான். அதற்கு மேல் நபியே எனக்கு கொடுங்கள் என்றெல்லாம் அவர் செய்தால் அந்த நபியின் போதனைக்கு மாறு செய்து விட்டார். அன்பு சகோதரர்களே, இங்கேதான் பிரச்சனை உருவாகிறது. அந்த மகான்கள் இறங்கிய இடம் என்று அங்கே தேடி செல்கிறார்களே, அங்கிருந்து குழப்பம். இவ்வளவு தூரம் போயிட்டாங்க, பிறகு என்ன செய்யறது? வெறும் சலாம் சொல்லிட்டு வர முடியுமா? இப்ப ஊர்ல உள்ள இடமா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் போனாங்க, சலாம் சொன்னாங்க, அப்படியே வந்துடலாம். இவர் இங்கிருந்து போயிட்டாரு நாகூருக்கு, இங்கிருந்து போயிட்டாரு ஏர்வாடிக்கு, இங்கிருந்து போயிட்டாரு கோவளத்துக்கு, அஜ்மீருக்கு, என்ன செய்யறது? கொஞ்ச நேரம் இருக்கணும்ல, தங்கணும்ல. இங்கதான் பிரச்சனை. அங்க போன உடனே ஒரு விதமான பக்தி, ஒரு விதமான அழுகை. இப்போது ஷைத்தான் பின்னால் இருந்து வருகிறான், நம்பிக்கையை கெடுக்கின்றான். அவருக்கு அப்படியே ஒரு மன அமைதி ஏற்படுற மாதிரி அங்கே அவர் கேட்கிறார். எல்லாமே அல்லாஹ்வுடைய விதியில் நடக்குது. அல்லாஹ் தஆலா ஒரு நேரத்தை நிர்ணயிக்கிறான், இப்போது இவனுக்கு இது நடக்கணும் சொல்லி. அங்க போயிட்டு வர்றான்ல, அல்லாஹ்வுடைய விதிப்படி அடுத்து நடக்கு. ஆஹா, நான் அஜ்மீருக்கு போன நடந்துருச்சு, நான் நாகூருக்கு போன நடந்துருச்சு. நடத்துவது யார்? உயிரோடு இருக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா. யார் அல்ல? இறந்து போய் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய அந்த அவுலியா அல்ல. ஆகவேதான் அல்லாஹ் சொல்றா, அவனை நீங்க ஹுவல் ஹய்யு, அவன் உயிரோடு இருக்கிறான், அவனை தவிர வணங்கப்படக்கூடியவன் யாரும் இல்லை. நேர்ச்சி அவனுக்கு, பயம் அவனுக்கு, ஆதரவும் அவனுக்கு, துஆவும் அவனுக்கு, எல்லா நம்பிக்கைகளும் அவனுக்கு. அவனை நீங்கள் அழையுங்கள், அவன் உங்களுக்கு பதிலளிப்பான். உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு பதில் தருகிறேன். இன்னல்லதீன தத்ஊன மின் தூனில்லாஹ் இபாதுன் அம்சாலுக்கும், என்னை தவிர நீங்கள் யாரை அழைத்தாலும் அவர்கள் உங்களை போல என்னுடைய அடியார்கள் தான், உங்களுக்கு எந்த நன்மையையும் செய்ய முடியாது, எந்த தீமையையும் தடுக்க முடியாது. ஆகவே அன்பிற்குரியவர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த செய்தியை நினைவில் வையுங்கள். இன்று நம்முடைய சமுதாயத்திலே புறையோடிவிட்ட, சமுதாயத்திலே அப்படியே கரைபடிந்திருக்கக்கூடிய இந்த ஷிர்க்குகளும் பிதஅத்துகளும் அநாச்சாரங்களும் இந்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய சாபக்கேடு, நம்முடைய சோதனைக்கான மிகப்பெரிய காரணம். இதிலிருந்து தௌபா செய்து என்று எப்போது இந்த சமுதாயம் குர்ஆன் சுன்னாவிலே ஒற்றுமை அடைந்து, தௌஹீதிலே ஒற்றுமை அடைந்து இந்த தௌஹீதை நிலைநிறுத்துமோ, அல்லாஹு தஆலா கண்ணியமான வாழ்க்கையை, உயர்வான வாழ்க்கையை, சிறப்பான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் கொடுப்பான், மறுமையிலும் அல்லாஹு தஆலா கொடுப்பான். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் தௌஹீதிலே நிலைநிறுத்துவானாக, ஷிர்க்கிலிருந்தும் பிதஅத்திலிருந்தும் பாதுகாப்பானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.